வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்றைய நமது புதுகை பண்பலையின் சிறப்பு நிகழ்ச்சியில் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் திரு டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் மொழிபெயர்ப்பின் அவசியமும் சிறப்புகளும் குறித்து பல தகவல்களை வழங்கியுள்ளார். அவற்றை தற்போது நமது புதுகை பண்பலையில் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
ஒரு நாளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சிறப்பான வகையில வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது போல ஒவ்வொரு மொழிகள் அப்படிங்கறது நமக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னா நம்ம தமிழ் மொழிகள் தெரியும். அதை இல்லாம ஒவ்வொரு மொழிகள் வேற்று மொழிகள் அப்படிங்கறத வந்து நம்ம மொழிபெயர்ப்பு தெரிஞ்சு மற்ற தகவல்களையும் மொழிபெயர்ப்பு மூலியமா தெரிஞ்சு அந்தந்த மாநிலத்தில் உள்ள தகவல்களை மொழிபெயர்ப்பு மூலியமா பல தகவல்களை அரிய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு வந்து உலக மொழிபெயர்ப்பு தினம், அந்த வகையில சிறப்பான வகையில நம்ம வந்து கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய மொழிபெயர்ப்பு தினத்தன்று நம்மளுடைய ஆசிரியர்
அனைவருக்கும் இந்த உலக மொழிபெயர்ப்பு தினத்தை ஒட்டி எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் எஸ் கணேசன், ஆங்கிலத்துறை பேராசிரியர், புதுக்கோட்டை மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 22 ஆண்டுகளாக ஒரு இலக்கிய ஆர்வலர் என்று சொல்லலாம். உலக மொழிபெயர்ப்பு நாளை ஒட்டி மொழிபெயர்ப்பு சம்பந்தமாக எனது கருத்துக்களை பண்பலை வாசகர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் தோன்றி ஓரளவு நாகரிக வளர்ச்சி அடைந்த உடனேயே அவன் கூடவே மொழி பிறந்து விட்டது. நாகரிகத்தின் வளர்ச்சி மொழியின் வளர்ச்சி இலக்கியத்தில் கொண்டு போய் முடியும். மனிதன் எழுத ஆரம்பித்து விட்டான். முதலில் இலக்கியம் பேச்சு வடிவில் வந்தது. மனிதர்கள் முதலில் இலக்கியத்தை தமது பேச்சு மூலமாக, அதை ஆங்கிலத்தில் ஓரல் லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள், உங்களுக்கு பிறகு அது எழுத்து வடிவத்தில் உங்களுக்கு அந்த இலக்கியமானது உலகெங்கிலும் பல்வேறு அறிஞர்களால் எழுதப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு என்பது எல்லா விதத்திலும் உலக மக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் இலக்கியம் எத்தனையோ விஷயங்கள் மனிதர்களை உங்களுக்கு பிரிக்கிறது, ஆனால் இலக்கியம் உலக மக்களை உலக மனங்களை இணைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மொழிபெயர்ப்பின் மூலம் உலகத்தில் உள்ள எந்த பகுதியைச் சேர்ந்த இலக்கியமாக இருந்தாலும் அதனை வந்து இன்னொரு பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதை படித்து மொழிபெயர்ப்பின் மூலம் படித்து கழித்து சுவைத்து அதை ஒரு இலக்கியமாக மட்டும் கருதாமல் அந்த பகுதி மக்களின், அந்த பகுதி இனக்குழுக்களின், அந்த பகுதி அந்த நாட்டில் மொழி, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கள் அந்த இலக்கியத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். மொழிபெயர்ப்பு என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. சிறந்த பேச்சாளர் என்று கருதப்படும் சிறந்த எழுத்தாளர், ஆங்கிலத்தில் ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவாங்க, சிசரோ என்பவர் ரோமானிய நாட்டுல வந்து மொழிபெயர்ப்பை பத்தி நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு கிமு 2ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே ரோம் நாட்டில், ரோம் சாம்ராஜ்யத்தில் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கிறது. கிரேக்க இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. பிறகு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13-14ஆம் நூற்றாண்டு காலத்தில் பைபிள் வந்து ஐரோப்பிய வரலாற்றில் ரெனைசான்ஸ், மறுமலர்ச்சி காலம் என்று சொல்வார்கள். அந்த காலத்துல பைபிள் வந்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு தெரியும், முதன் முதலில் பைபிள் வந்து அரமாயிக் மொழியில் வந்து நமக்கு கிடைத்தது, அரமாயிக் மொழியில் சொல்வாங்க. பிறகு வந்து உங்களுக்கு லத்தீனில், கிரேக்கத்தில் பைபிள் ஆனது மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் இந்த 14ஆம் நூற்றாண்டு காலத்துல தான் இது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, மற்ற ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும், உலகத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சில வெகு சில புத்தகங்களில் ஒன்று வந்து பைபிள் என்று சொல்லலாம். பிறகு உங்களுக்கு ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால், ஆங்கில நாட்டை எடுத்துக்கொண்டால், ட்ரைடன்கிறவங்க, அலெக்சாண்டர் போப்புங்கிறவங்க, இவங்கெல்லாம் சிறந்த கவிஞர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள். இவங்கெல்லாம் நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஹோமருடைய இலியட், ஒடிசி என்கிற காவியங்கள் மற்றும் ரோம் நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்களோட காவியங்கள், இவற்றையெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கிலத்துல. நம்ம நாட்டை எடுத்துட்டா நம்ம பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழிகள் பெயர்த்தல் வேண்டும் இருக்காரு. இன்னொன்னு, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் புனர்பெங்கி சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இதுக்கு என்ன பொருள்னா, பல்வேறு கலை செல்வங்கள்ல முக்கியமானது இலக்கியம். அந்த ஒரு நாட்டின் இலக்கியத்தை நம்ம நாட்டு மொழியில மொழிபெயர்க்கும் போது நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அதை படிக்க முடியும், நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அதை படித்து இன்புற முடியும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, பாரதியார ஒரு ஆங்கில கவிஞர்கள் ஷெல்லி, கீட்ஸ் அவங்களோட கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். கற்பனையூர் அப்படின்னு வந்து ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு, ஜான்ஸ்கர் என்று அதிகம் அறியப்படாத ஒரு ஆங்கில கவிஞனுடைய ஒரு கவிதையை கூட அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். சீன நாட்டை சேர்ந்த கவிதைகளை வந்து அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். யாரு? நம்ம பாரதியார். பிறகு அதே போலவே ஆங்கிலத்துல வந்து அமெரிக்க எழுத்தாளருடைய ஓல்டு மேன் ஆன் தி சீ, ஹெமிங்வேங்கிற எழுத்தாளர் ஓல்டு மேன் ஆன் தி சீ எழுதினாரு. அது கடலும் கிழவனும் அப்படின்னு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல வந்து சுப்பிரமணிய யோகியா இருக்கிற கவிஞர் வந்து மொழிபெயர்த்திருக்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஆப்பிரிக்க நாட்டின் ஒரு முக்கியமான நாவல் திங்ஸ் ஃபால் அபார்ட், சிலுவா அச்சபி என்கிற நைஜீரிய எழுத்தாளர் எழுதுனது. அதை வந்து தமிழ்ல சிதைவுகள் என்று கிடைக்கிறது. ஒமர் கையாமுடைய பாரசீக கவிதைகளை நம்ம தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் வெகு அருமையாக மொழிபெயர்த்துள்ளார். இப்படி வந்து உங்களுக்கு மொழிபெயர்ப்பு மூலம் வந்து உங்களுக்கு உலக இலக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு ஜெர்மன் மொழி தெரியாது, ஆனா அந்த ஜெர்மன் மொழியில இருக்கிற இலக்கியத்தை நம்ம தமிழையோ அல்லது ஆங்கிலத்திலையோ நமக்கு தெரிந்த மொழியில மொழிபெயர்க்கப்படும் போது அதை நம்ம படிக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு வடமொழி தெரியாம இருக்கலாம், அல்லது பிரெஞ்சு மொழி தெரியாம இருக்கலாம், ரஷ்ய மொழி தெரியாம இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ரஷ்யா டால்ஸ்டாய் எழுதுறது, டஸ்டோவ்ஸ்கி எழுதுனது, செகாவ்ங்கிற சிறுகதை எழுத்தாளர் எழுதுனது, அதெல்லாம் நமக்கு தமிழ்ல கிடைக்குது, ஆங்கிலத்துல கிடைக்குது. அது ஜெர்மன் மொழியா இருக்கட்டும், பிரெஞ்சு மொழியா இருக்கட்டும், வடமொழியா இருக்கட்டும், இன்ன நம்ம இந்திய நாட்டுக்குள்ள நமக்கு அசாமீஸ் தெரியாது அல்லது ஹிந்தி தெரியாது. ஆனா அந்த ஹிந்தி இலக்கியமோ அசாமிய இலக்கியமோ தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ மொழிபெயர்க்கப்படுறப்ப அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சு தெரிந்து கொள்ள முடியும். என்ன சொல்ல போனா நம்ம நாட்டு இலக்கிய அமைப்பான சாகித்ய அகாடமி, அது கூட மொழிபெயர்ப்புக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகிறது. சமீபத்தில் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த இருவருக்கு, இரண்டு பெரியவர்களுக்கு உங்களுக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்கான விருதுகள் கிடைத்திருக்கிறது. முதுகரும் பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர் கா செல்லப்பா புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் கூட 1960களில் பணியாற்றி இருக்கிறார். அவர் வந்து ரவீந்திரநாத தாகூருடைய கோராங்கிற ஒரு வங்காள மொழி நாவலை, அது பின்னர் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டது, அதை தமிழ்ல மொழிபெயர்த்ததுக்காக கா செல்லப்பன் அவர்களுக்கும், மற்றும் ஹிந்தியில வந்து திருக்குறளை வந்து ஒத்திருந்ததாக மொழிபெயர்த்திருக்காங்க, அவருக்கு அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. சாகித்ய அகாடமி சாகித்ய என்றால் இலக்கியம் என்றார். இப்ப சமீபத்தில் கூட வைரமுத்து அவர்களின் கழிக்காட்டு இதிகாசம் இந்தியாவோட கிட்டத்தட்ட ஒரு 23 அல்லது 24 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட போகிறது என்ற செய்தி நமக்கெல்லாம் வந்து வெளிவந்து நமக்கெல்லாம் ஒரு பெருமை. தமிழர்களாகிய நமக்கு, தமிழ் வாசகர்களுக்கு, தமிழ் இலக்கிய பிரியர்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை தரும் செய்தி. இப்ப அண்மை நிகழ்வு இது. இப்படி இந்தியாவில் உள்ள சிறந்த படைப்புகளை எல்லாம் மத்திய அரசின் இலக்கிய நிறுவனமாகிய சாகித்ய அகாடமியில் பல்வேறு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கிறது. இப்ப எல்லாம் நமக்கு ஒரு புத்தக கண்காட்சியில எல்லாம் ஒரு மலிவான விலையில நமக்கு கிடைக்கிறது. மொழிபெயர்ப்பின் மூலம் பல்வேறு பிரதேசங்களின் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதை நாம் படிக்க முடிகிறது. படித்து அந்த ஊரின் இலக்கிய ஆசிரியர்களை பற்றி, அந்த ஊரின் கலை, இலக்கியம், பண்பாடு, மக்களை பற்றிய பல்வேறு செய்திகள் இவையெல்லாம் இருக்கும் இடத்தில் நமக்கு கிடைக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம்? மொழிபெயர்ப்பு தான் காரணம். இன்னும் சொல்ல போனா ஒப்பிலக்கியம்னு கூட இலக்கியத்துல ஒண்ணு இருக்கு, ஒப்பிலக்கியம். உதாரணத்துக்கு திருவள்ளுவருடைய திருக்குறளையும் பிரான்சிஸ் பேக்கன் என்கிற அறிஞனுடைய ஒரு அவருடைய கட்டுரைகளையும் மொழிபெயர்க்கும் நம்ம ஒப்பிட முடியும். கம்ப ராமாயணத்தையும் அல்லது வால்மீகி ராமாயணத்தையும் ஹோமருடைய இலியதையும் நம்ம ஒப்பிடுகிறோம். இந்த ஒப்பிடுவதற்கெல்லாம் காரணம் வந்து மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு இல்லையே வெளிநாட்டு இலக்கியங்கள் நமக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்திய மொழிகளிலும் கிடைச்சிருக்காங்க. அப்படி மொழிபெயர்ப்புல நம்ம நாட்டு இலக்கியத்துல பாஷையில மொழியில கிடைக்கல, எப்படி நம்ம ஒப்பிலக்கியம் செய்ய முடியும், ஒப்பிட முடியும், எப்படி நாம் ஒப்பிட்டு ஆய்வு நடத்த முடியும்? அதனாலதான் நான் என்ன சொல்லுகிறேன், மொழிபெயர்ப்பு என்று ஒன்று இல்லை என்றால் ஒப்பிலக்கிய ஆய்வுங்கிறதே ஒண்ணு உலகத்துல இருந்திருக்காரு. சோ அந்த விதத்திலையும் உங்களுக்கு ஒப்பிலக்கிய ஆய்வுக்கு முக்கியமானது மொழிபெயர்ப்பு. இன்னொன்னு, மொழிபெயர்ப்பு வந்து ஒரு கலை, அதே சமயத்துல அதுல அறிவியல் கூறுகளும் இருக்கின்றன. ஒரு மொழிபெயர்ப்பாளர் எப்படி இருக்கணும்? இப்ப தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும்னா அவனுக்கு தமிழும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஆங்கிலமும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தமிழ் சொற்கள், ஆங்கில சொற்கள், தமிழ் இலக்கணம், ஆங்கில இலக்கணம், தமிழ் மரபு, ஆங்கில மரபு, தமிழ் பண்பாடு, ஆங்கில பண்பாடு, இவை அனைத்தும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெண்டு மொழியும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிட்டா நன்றாக செய்ய முடியும், தெரிஞ்சிட்டா நன்றாக செய்ய முடியும். சோ இப்படி உங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பும் தரக்கூடியது. உலகம் முழுக்கவும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது மொழிபெயர்ப்புல ஒரு நூல் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன, எண்ணற்ற நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறன. அதாவது நன்கு படித்த இளைஞர்கள் 2-3 மொழிகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தமிழ் தெரியும், சிலருக்கு தெலுங்கு தாய்மொழியா இருக்கலாம், சிலருக்கு மலையாளம் இருக்கலாம், சிலருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு ஆங்கிலம் நன்றாக. அதிக மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் மொழிபெயர்ப்பு கலையை ஒரு ஜாபாக, ஒரு வேலையாக கூட ஒருவர் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்மையிலே நமது தமிழக அரசானது நமது செவ்வியல் இலக்கிய கிளாசிக்கல் லிட்ரேச்சர், உதாரணத்துக்கு மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற பண்டை தமிழ் கருவூலங்களை இலக்கியங்களை உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் தரக்கூடியது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டிக்காட்டப்படுகிறேன்.
சார், நம்மளுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பல்வேறு வெளிநாட்டுல உள்ள நல்ல நல்ல கதைகள், கருத்துகள், இலக்கியங்கள், பண்பாடுகள், பல விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பான ஒரு தகவல், அதுவும் இந்த மொழிபெயர்ப்பு தினமான இன்று ஒரு சிறப்பான தகவல்களை சொன்னீங்க. அரிய தகவல்களை கொடுத்தமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து சார்.
எனக்கு வாய்ப்பளித்த புதுகை பண்பலைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுகை பண்பலையில் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உலக மொழிபெயர்ப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்தை முன்னிட்டு மொழிபெயர்ப்பின் அவசியமும் சிறப்புகளும் குறித்து பல தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் திரு டாக்டர் எஸ் கணேசன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். தினமும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.